الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصلوات الخمس والجمعه الى الجمعه ورمضان الى رمضان مكفرات ما بينهن اذا اجتنبت الكبائر او كما قال صلى الله عليه وسلم وقال انيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاه وسلام الى النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தகர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனை உங்களை நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குவா ஹைசுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருளின் காரணமாக அன்பின் காரணமாக நம்மீது கொண்ட கிருபையினால் புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை ஹயாத்தோடு அடைந்து அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை நம்மால் முடிந்த அளவு செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் மிகவும் சிறப்புப்படுத்திய ஒரு மாதமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட அடிப்படையிலே அல்லாஹ் அதற்கு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வர முன்னர் ஷாபானுடைய மாதத்திலிருந்தே அதிகமாக நோன்புகள் நோற்று அந்த ரமலானுக்கு தயாராகுவார்கள். ரமலான் மாதத்துக்கு பின்னால் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் என்றிருந்தால் அது ரமலானுக்கு முன்னால் இருக்கின்ற ஷாபானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அந்த ரமலானுக்குரிய ஒரு பயிற்சியை நபி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். வாழ்க்கை பூராக நோன்பு நோட்காமல் இருந்துவிட்டு ரமலானில் மாத்திரம் நோன்பு நோட்போம் என்றால் நமக்கு அது பாரமாக இருக்கும், சற்று சகிப்பது கஷ்டமாக இருக்கும். அதனால் நபி அவர்கள் ஷாபானிலும் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாராந்தம் திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். திங்கள் நோன்பு நோட்டவற்றை நபி அவர்கள் இரண்டு காரணங்களை சொன்னார்கள். திங்கட்கிழமை ஏன் நோன்பு நோக்கிறேன்? ஒன்று, திங்கட்கிழமை அல்லாவிடத்திலே நன்மைகள் காட்டப்படுகின்றன, வழக்குமார்கள் எழுதிய அந்த நன்மை பட்டியல் அல்லாவுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றன. ஏற்கனவே அல்லாவுக்கு தெரியும் நாம் செய்கின்ற அமல்கள் என்றாலும் ஒரு முறை அல்லா வைத்திருக்கிறான். அந்த நாளில் நான் நோன்பாளியான நிலைமையில் என்னுடைய அமல் அல்லாவிடம் செல்ல வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு காரணம் சொன்னார்கள், திங்கட்கிழமை இருக்கிறது யவ்முன் ஒளித்து பீனி, நான் பிறந்த நாள் அதை நான் நோன்பாளியாக கழிக்கிறேன். இந்த இடத்தில் தான் நாம் ஒரு பாடம் படிக்க வேண்டும்.
பிறந்த நாள் கொண்டாட முடியுமா முடியாதா என்பதை வேறு விடயம். ஆனால் நாம் பிறந்த நாளில் நாம் சாப்பிடுகிறோம். நபியவர்கள் பிறந்த நாளில் நபி பசியோடு இருந்தார்கள், அவ்வளவுதான் கேள்வி. நபியுடைய பிறந்த நாள் நோன்பாக கழிந்தது, நம்முடைய பிறந்த நாள் மனதுக்கு பிடித்த உணவோடு கழிகிறது. நபிக்கு நேர் மாற்றமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை செல்கிறது தலைகீழாக. எனவே நான் பிறந்த நாள் அதை நோன்பாக கழிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அதே போன்று மாதத்தில் மூன்று நோன்புகள், ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் நபியவர்கள் நோன்பு நோப்பார்கள். அதாவது பிறை பெரிதாக இருக்கும், சந்திரன் பௌர்ணம் ஏற்படக்கூடிய நாளோடு முன்னால் இணைந்த இரண்டு நாட்கள். இன்னும் சில கருத்திலே ஐயாமு சூத் என்று சொல்லக்கூடிய கடைசி 27, 28, 29 பிறைகளிலும் நபியவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் இப்படி நபியவர்கள் நோன்பு நோக்க வேண்டும்? ரமலான் இலகுவாக பாரம் இல்லாமல் அந்த ரமலானுடைய அந்த பசியை தாகத்தை தாங்க முடியுமான ஒரு பயிற்சி இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. எனவே இப்படியான நோன்புகளையும் நாம் இன்ஷால் எதிர்காலங்களிலே நோக்கின்றவர்கள் தொடர்வோம். அந்த பண் பழக்கம் இல்லாதவர்கள் அதை நோட்பதற்கு இன்ஷால் தான் நியத்துகளை வைத்துக் கொள்வோம். என்ன அந்த அமைப்புடைய ரமலான் நம்மை வந்திருக்கிறது, மூன்றில் ஒரு பகுதியை கடந்து விட்டோம். சென்ற 5-6 தினங்களுக்கு முன்னால் தான் பிறை பார்த்தது போன்ற ஒரு உணர்வு இருக்குகிறது. ஆனால் நாம் ஒரு பகுதியை, மூன்றில் ஒரு பகுதியை கழித்து விட்டோம். கண்ணியமானவர்களே, காலம் கழியும், ரமலானாக இருக்கலாம், எந்த மாதமாக இருக்கலாம், அந்த அந்த நிமிடத்தை நாம் பிரயோசனம் உள்ளதாக கழிப்பதுதான் நம்மிடத்தில் எல்லாம் எதிர்பார்க்கின்ற விடயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது யாராவது வேறு ஒரு இமாம் ஒரு மேதை ஒரு கருத்தை சொல்கிறார்கள், பெரும்பாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்தை நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆயுளே 3 வினாடிகள் தான், 3 நிமிடங்கள் உடைய ஆயுளே 3 நிமிடங்கள் தான். நீ கடைசியாக விட்ட மூச்சு அதை எப்படி கழிந்தது என்று பாருங்கள். கடைசி மூச்சு எப்படி விட்டோம்? திக்ரோடு, அமலோடு, இபாதத்தோடு விட்டோமா? இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற, உங்களிடம் இருக்கின்ற மூச்சு, கடந்த மூச்சு திரும்பி வராது, இருக்கின்ற மூச்சை மூச்சோடு சேர்ந்து உங்களுடைய உயிரும் பிரியுமா என்பது உங்களுக்கு தெரியாது. மூன்றாவது மூச்சு, மூன்றாவது அந்த வினாடி, அந்த மூச்சு, மூன்று மூச்சு என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், அதை ஒரு செகண்டாக நான் வைக்கலாம். மூன்றாவது மூச்சு உங்களுக்கு வருமா, எடுக்க முடியுமா, கிடைக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று தெரியாது. எனவே இருக்கின்ற அந்த மூச்சை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே வருடக்கணக்கிலே மாதக்கணக்கிலே திட்டங்கள் செய்து வாழ்கிறோம். கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு மூச்சு தான் வாழ்க்கை சுருக்கம் என்றார். எனவே எந்த எந்த வினாடியும் எந்த அமலும் இல்லாமல் கழியும் என்றிருந்தால் அது நமக்கு சொர்க்கத்தில் கூட கைசேதமாக அமையும். சொர்க்கத்தில் கூட சொர்க்கவாசிகளுக்கு ஒரு கைசேதம் இருக்கும் என்றிருந்தால் உலகத்திலே நன்மை செய்யாமல் கழித்த வினாடிகள் நிமிடங்கள். அதற்கு கண்ணியமான அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுதும் அல்லாஹ்வுடைய இபாதத், திக்ர், ஒவ்வொரு நிமிடத்துக்குரிய அமல்களையும் அல்லாஹ் நபி மூலம் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அந்த அமைப்பில் ரமதானை அடைந்திருக்கிறோம். கண்ணியமான, இதற்கு முன்னாலும் பல ரமதான்களை அடைந்தோம். இதற்கு பின்னால் ரமலான் கிடைக்குமா கிடைக்காதா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். யார் யார் கபராளிகளாக மாறுவோம்? சென்ற ரமலானில் நம்ம இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்று கபராளிகளாக இருக்கிறார்கள். எனவே இருக்கின்ற ரமலானை பயன்படுத்துவதற்கு நாம் வைராக்கியம் வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எவ்வளவுதான் மார்க்க புத்திமதிகள் உபதேசங்கள் செய்யப்பட்டாலும் கவலைக்குரிய விடயம் சிலர் அதற்கு மாற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பயப்பட வேண்டும். ரமலானில் எப்படி வரக்கத்து இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய என்ன மகுப்பிறத்து இருக்கிறதோ, பாவ மன்னிப்பு, நின்று வணங்கினால் பாவ மன்னிப்பு, நோன்பு பிடித்தால் பாவ மன்னிப்பு, அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை மக்களுக்கு இஸ்லாமுடைய நேரத்தில், ஒவ்வொரு நாளும் இரவு நரக விடுதலை கிடைக்கிறது. கண்ணியமான, நிறைவே ஒவ்வொரு நாளும் ரஹ்மத், ஒவ்வொரு நாளும் மகுப்பிறம், ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை, இது கிடைக்காத கூட்டத்தில் நாம் சேரக்கூடாது. இது கிடைக்காத நேர் மாற்றமான ஒரு கூட்டமும் இருப்பார்கள் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் நபியவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். அதுதான் நண்பர்கள் ஏறும் பொழுது சொன்ன இந்த துவா ஆமீன். நபியவர்கள் 3 ஆமீன்கள் சொன்னார்கள். மூன்று ஆமீன்கள் விளக்கம் கேட்கப்பட்டது ஏன் யார் சொல்லல அப்படி சொன்னீர்கள்? இல்லை, ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் முதலாவது படியில் ஏற்படுத்த ஒரு பதுவாவை செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன். இரண்டாவது ஒன்றை செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன். மூன்றில் செய்தார்கள், ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்றுதான் அடைந்தும் அவருக்கு மகுபிரத் கிடைக்கவில்லையே, அப்படியானவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும். கனிமனது போஜன் என்ற வார்த்தை இருக்கிறது, பயங்கரமான வார்த்தை. நரகத்தை விட்டு தூரமாக வேண்டிய மாதத்தில் சுவர்க்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய ஒரு கூட்டமும் இருப்பார்கள். அந்த பட்டியலுக்குத்தான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆ, அந்த பதுவா. ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மகுபிரத்தை அடைகின்ற அமல்களை செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய மகுபிரத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதவர்கள், அதனால்தான் மலக்குடைய இரண்டு யாழா நடக்கிறது. மலக்குமாருடைய யாழான், நன்மை செய்யக்கூடியவரே, இன்னும் இன்னும் நன்மைகளை செய்து கொண்டு உங்களுடைய நன்மைகளை முன்னேற்றுங்கள், நன்மைகளிலே முன்னேறுங்கள், அதிகமாக செய்யுங்கள், நன்மை செய்வதற்கு முன் வாருங்கள். பாவம் செய்யக்கூடிய யாபாதி எஷர், எப்பொழுது கெட்ட விடயங்களை பாவமான காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடியவர்களே, அக்குசிர், இந்த ரமலானில் அதை நீங்கள் குறைத்து 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது இல்லாமலாக்க முயற்சி செய்யுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, நன்மை செய்ய முயற்சிப்பவர்களுக்குத்தான் மன்னிப்பு, நன்மை செய்ய முயற்சிப்பவர்களுக்குத்தான் அருள், நன்மை செய்ய முயற்சிப்பவர்களுக்குத்தான் நரக விடுதலை என்பதை அந்த ஹதீஸருடைய ஒளியில் நாம் விளங்குகிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இந்த ரமலானை எப்படி கழிக்கிறோம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். ரமலானும் விவாதத்தும் எப்படி இருக்கிறது, ரமலானும் குரானும் எப்படி இருக்கிறது, ரமலானும் அஹ்லாக்கும் எப்படி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் இருக்கிறது, நபி அவர்கள் விசேஷமாக அல்லாஹ்வுக்காக தன்னை முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணித்த நபி இந்த ரமலானில் விசேஷமாக தயாராகுவார்கள் அமல் செய்வதற்காக. ரமலானில் தெரியும் கண்ணியமான, பேசுகிறோம், வாழ்க்கை இனிமையாக பேசுகிறோம், புகழ் பாடுகிறோம், நபியை பற்றி வர்ணிக்கிறோம், நபியை நேசிக்கிறோம். உண்மையான நேசிப்பு கண்ணியமானவர்களே செயலால் வெளியாக வேண்டும். ஏன் தெரியுமா, நபியவர்களை நேசிக்கிறேன் என்று உள்ளத்தில் அனுவலவும் ஈமான் இல்லாதவருக்கும் வாயால் சொல்லலாம், வாயால் சொல்லலாம், ஆனால் நேசிப்பை செயலால் வெளிப்படுத்துவதற்கு அது ஈமானுடைய அடையாளம். அது நபியவர்களுடைய விவாதத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இரண்டு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இரண்டு வகையான கால் அடையாளங்கள். நபியவர்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுது, நின்று வணங்குகின்ற பொழுது எந்த அளவு வணங்கினார்கள், எந்த அளவு இவ்வாறு செய்தார்கள், கால் வீங்கும் அளவு, இனிமதி வாயத்திலே கால் வீங்கி வீங்கி வெடிக்கும் அளவு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், விளையாடி கால் வெடிக்கவில்லை, அல்லது ஏதாவது வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபடும் பொழுது கால் வீங்கவில்லை, அது ஏதாவது துனியாவுடைய விடயங்களுக்காக வேண்டி கியூ நின்று கால் வீங்கவில்லை. கண்ணியமானவர்களே, கால் வீங்கியது தொழுகையில், கால் வெடித்தது தொழுகையில். இந்த கவலைக்குரிய விடயம், இபாதத்தில் நாம் நிற்பது எத்தனை நிமிடங்கள், நோயாளிகள், வருத்தமுள்ளவர்கள், வாதமுள்ளவர்கள், இடுப்பு வருத்தம் உள்ளவர்கள், இவர்களை நான் இங்கு சம்பந்தப்படுத்தவில்லை, அவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். பொருளான தொழுகை கூடி போனால், ஆக கூடுதலாக 4 நிமிட தொழுகை 8 நிமிடத்தில் முடியும், ஆக கூடுதலாக இஷா ஓதக்கூடிய தொழுகை இருந்தாலும் கூட ஆக கூடுதலாக தொழுகை சலாம் 10 நிமிடத்துக்கு முன்னால் கொடுக்கப்படும். இதிலே கனிம தக்பீர் கியாமிலே எத்தனை நிமிடங்களை நாம் நிற்கிறோம், 2.5 நிமிடம் என்றாலும் நிச்சயமாகத்தான் இருக்கும் கியாமில் நிற்கின்ற நேரம். தொழுகையிலும் நாம் நிற்கிறோம், 5 நிமிடம் ஆக கூடுதலாக. இந்த 5 நிமிடம் நம்மால் நின்று தொழ முடியாத அளவு நமக்கு வருத்தம் என்றிருந்தால், கால் வலிக்கிறது, நின்று தொட முடியாது என்றால் உண்மையிலே நோயாளிகளுக்கு மன்னிப்பு இருக்கிறது. நாம் உதாரணம் சொல்கிறேன், யாரும் நீங்க தவறாக இருக்க கூடாது, சொல்லித்தான் காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு துனியாவை இணைத்து பார்க்க வேண்டும். சுப்பமாக்கத்திலே போய் சிப்பிலே 10 பேர் நிற்கிறார்கள். ஒருவருடைய பொருளை பில் போடுவதற்கு 3 நிமிடங்கள் சில வேலை போகும், 30 நிமிடம் நிக்கிறோம் தானே. சூப்பர் மார்க்கெட்டிலே பொருட்களை எடுத்தெடுத்து போடுகின்ற பொழுது வீழ்ச்சியாறு நடந்தோம். அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம், குறைந்தது மினிமம் அரை மணித்தியாலங்கள் ஷாப்பிங் பண்ணுகிறோம் வீழ்ச்சியாறிலா, அல்லது யாராவது நம்மை தூக்கி கொண்டு செல்கிறார்களா? கால் வலிக்கவில்லை, அங்கே அங்கே கதவை தேவைப்படவில்லையே, அங்கே உட்காரவில்லையே. தொழுகையில் 2 நிமிடம் நிற்க முடியாமல் சுப்பமாக்கத்திலே 10 நிமிடம், 20 நிமிடம், 30 நிமிடம் நிற்கிறோம் என்றால் நமது ஈமானை நாமே அளந்து கொள்வோம். அல்லாஹ் தந்த ரிஸ்கை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ் தந்த ரிஸ்கை வாங்க செல்கிறோம், அங்கே நிற்க முடியும் என்றால் ரிஸ்கை தருவதற்குரிய வழியாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற தொழுகையில் ஏன் நிற்க முடியாது? ரிஸ்கை தருவதற்கு பிரதானமான ஒரு அமலாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற தொழுகையில் ஏன் நிற்க முடியவில்லை? ஈமானுடைய பலகையில் ஒன்றுமில்லை, ஈமானுடைய பலகையில். எனவே கண்ணியமான தொழுகையில் கால் வலிக்கின்ற பொழுது உடனே நினைவு வர வேண்டும், எனக்கு இன்னும் நபியவர்கள் போன்று கால் வீங்கவில்லை, நான் வீங்கும் வரை நின்று சொல்வேன், வீங்கும் வரை நின்று சொல்வேன். இது நோன்பை சராதிக்கு மாத்திரம் அல்ல, எல்லா காலங்களிலும் நமது தொழுகை இவ்வாதத்துக்கு நான் சொல்கிறேன். நோன்பில் இருந்து நான் பயிற்சி ஆரம்பிக்க வேண்டும். கண்டிமானவர்களே, எத்தனை நோன்பு? 11 இரவுகள் நினைக்கிறேன், 11 இரவுகள். எத்தனை பேருக்கு பூர்த்தியாக பரந்த தொழுகை இமான் ஜமாத்தோடு கிடைத்தது? கொஞ்சம் சிந்திப்போம், முதல் 10 முடித்து விட்டோம். எத்தனை பேருக்கு அந்த தராவி தொழுகை பூர்த்தியாக இமாமோடு கிடைத்தது? ஒரு ஹதீஸ் இருக்கிறது கண்ணியமானவர்களே, இந்த இடையிலே எழும்பி செல்பவர்களுக்குரிய ஹதீஸ். தொழுகையிலே எனக்கு போதும், என்னுடைய ஈமான் பூர்த்தி, எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டதை எழுப்பி செல்கிறோமே, எங்களுக்குரிய சங்கடம், ஒரு மவுத், ஒரு ஹயாத், ஒரு நோய், வேறுபடையும் எழுந்து சென்று எங்கும் போவதில்லை. தெருக்களிலே பேசிக் கொண்டிருக்கிறோம், பிரிவில் குழுக்காருகிறோம், அதாவது மசிதுக்குள்ளேயே ஒரு மூலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். மன்னிக்க வேண்டும், யாருடைய குறையை சுட்டி காட்டுவதல்ல, சொல்லி காட்டுவது நமது கடமை. அல்லாஹ்வோடு விளையாடுகின்றவர்களை சொல்லி காட்டுவது நமது கடமை. சொல்லுபவர்களுக்கும் தன் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது, பின்னால் பேசிக் கொண்டு மசிதிக்குள்ளே சத்தம் வருகிறது. இப்படி இடையில் எழும்புவர்களுக்கு ஹதீஸ் தான், யார் ஒருவர் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இமாமுடன் இமாம் தொழுது முடிக்கும் வரைக்கும், கடைசி வரைக்கும் யார் தொழுவாரோ அவருக்கு பூர்த்தியான இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். ஒரு மணித்தியாலும் 1/8 மணித்தியாலும் இமாமோடு, ஒரு மணித்தியாலம் தான் கூடிப்போன தொழுகை, நம்மிடையில் வருகின்ற துவாக்கள் விக்கிரங்களுக்கு தான் 15 நிமிடங்கள். ஒரு மனுஷியான இமாமோடு நின்று கழித்து விட்டு இமாம் முசல்லாவில் இருந்து திரும்பி செல்லும் வரை, இமாம் என்றால் 2 இமாம்கள் மாறி மாறி தொழுகின்ற பொழுது 2வது இமாம், முதலாவது இமாமுடன் போவதல்ல, அவர் பின்னர் தொழுகிறார். 10 ரக்அத்தை தொழுவித்து விட்டு அந்த இமாம் பின்னர் தொழுகிறார். முழு தொழுகையும் நடந்து முடியும் வரைக்கும் யார் தொழுவாரோ, முழு இரவுடைய இபாதத்துடைய நன்மை கிடைக்கும். எத்தனை மிஸ் ஆகிவிட்டோம்? எனவே பூர்த்தியாக சொல்வோம், கால் வலித்தாலும் நின்று கொள்வோம், கூடி போனால் ஒரு 2 நிமிடங்கள் தான், ஆக கூடுதலாக நிற்க போகிறோம். வருகிறது அதுபோல் உட்காருகிறோம் கண்ணியமானவர்களே. எனவே நபியவர்கள் கால் வீங்க சொல்கிறார்கள், கால் வலிக்க சொல்கிறார்கள், கால் வீங்க, கால் வெடிக்க, வலிக்க என்பதை விட வெடிக்க சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே. எனவே விவாதத்திலே இன்பம் காட்டுவோம். இன்னும் 2 அடையாளங்கள், 2 அல்லது 3 அடையாளங்கள் நான் முன்வைக்கிறேன். சுஜூதில் இருக்கும் பொழுது நபியுடைய அந்த ஓசை எப்படி இருக்கும்? 3 விதமான அடையாளங்களை நான் முன்வைக்கிறேன். பல அடையாளங்கள் வந்திருக்கிற பிரதானமாக 3 வந்திருக்கிறது. நபியுடைய சுஜூதுடைய திக்கர், சுஜூதில் இருக்கின்ற பொழுது லகு தவியும் கதவியின் நகல், நபியவர்களுக்கு தேன் பூச்சிக்க தேன் கூட்டில் இருக்கின்ற சத்தம் வருமே, அது போன்ற ஒரு ஓசை நெஞ்சால் வந்து கொண்டிருக்கு, அவ்வளவு உள்ளட்சியம் உள்ள தொழுகை. அதே போன்று திருகைகள், அந்த மாவரைக்கின்ற எலக்ட்ரானிக்கல்ல ஒரு வகையான பிளண்டர் இருக்கு, முந்தைய காலத்திலே கையால் அரைக்கின்ற அந்த திருகை, அந்த திருகையுடைய சத்தம் நபியுடைய நெஞ்சிலிருந்து வந்து கொண்டிருக்கும், அப்படி உள்ளச்சத்தோடு சொல்வார்கள். இன்னும் வந்திருக்கிறது, பானை கொதிக்கின்ற பொழுது, நீர் கொதிக்கின்ற பொழுது, ஏதாவது தண்ணீர்ல நாம் கிழங்கு போன்றவற்றை சோரை வேக வைக்கின்ற பொழுது சோறு வேகும் பொழுது வருகின்ற அந்த ஓசை நபியுடைய நெஞ்சுக்குளிருந்து வந்து கொண்டிருக்கும். அந்த அளவு பயபக்தியோடு தொழுவார்கள். கனிமார்களே, நாம் ஓதுகின்ற திக்ர் நமக்காவது கேட்கிறதா? நமக்கு கேட்க உச்சரிக்க வேண்டும் தொழுகையுடைய திக்ர் துவாக்களை குறைந்தபட்சம். எனவே அந்த மற்றவர்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய ஒரு தொழுகையை நாம் வழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்த நபியர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் குரானுக்கு. கனியமானவர்களே, வீட்டில் முசீபத்தா, கடையில் முசீபத்தா, ஆபீஸில் முசீபத்தா, கணவன் மனைவிக்கிடையில் என்ன மோதலா, பிரச்சனையா, வெறுப்பா, கருத்தெரியம் என்று வீட்டு கருத்தெரியம் வார்த்தை பழகி இருக்கிறோம். கருத்தெரியம் பிடிச்ச வாழ்க்கை குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறோம். வெளியில் இருக்கின்ற சந்தோஷம் உன்னுடைய கருத்தெரியம் பிடித்த முகத்தை பார்க்கும் பொழுது இல்லாமல் போகிறது என்றெல்லாம் சொல்கிறோம். உன்னை பார்த்தால் வெறுப்பாக இருக்கிறது என்று பேசிக்கொள்வோம். கடையில் வியாபாரம் இல்லை என்கிறோம், எங்கும் சந்தோஷம் இல்லை என்கிறோம், திரைவிலுக்கு ஹயர் இல்லை என்கிறோம். ஹயர் பட்டால் சின்ன சின்ன ஹயர்லாம் படுகிறது, சும்மா சுற்றி சுற்றியே பெட்ரோல் முடிக்கிறது என்றெல்லாம் உணர்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா முசீபத்துக்கும் பிரதான காரணம் குரானுடைய தொடர்பை துண்டித்தது. குரானுடைய தொடர்பை துண்டித்தது சகல முசீபத்துகளுக்கும் பிரதான காரணம். நீங்கள் குரானை தொட்டு பாருங்கள், குரானோடு தொடர்பாருங்கள், வீட்டில் இருக்கின்ற கவலை எங்கு போனது என்று தெரியாது. கடையில் வியாபாரம் வரக்கத்தாக நடக்கும், யாரை பார்த்தாலும் உள்ளத்தில் சந்தோஷம் வரும். ஒரு அதீச ஞாபகம் வைங்கள், குரானுடைய விடயத்தில் கண்ணியமானவர்களே, குரான் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ, குரான் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ பாருங்கள், அதேபடிய சாராம்சத்தை பாருங்கள், அந்த வீட்டுடைய கயிறுகள் கசூர கயிறு, அந்த வீட்டுடைய நலவுகள் பெருகும். வீட்டில் எல்லாமே நல்ல காரியம் தான் நடக்கும், முசீபத் நடக்காது, தற்கரியம் பிடிக்காது, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. கசூர கயிறு, அந்த வீட்டின் நலவுகள் பெருகும். எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ, எந்த வீட்டில் குரான் ஒதுக்கப்படுகிறதோ, அந்த வீட்டிலே கண்ணியமானவர்களே கெடுதிகள் பெருகும். குரான் ஓதினால் நலவு கூடும், கெடுதி குறையும், கயிர் கூடும், சர்று குறையும். குரான் ஓதாவிட்டால் சர்று கூடும், கயிர் குறையும். நமக்கு நடந்திருக்கிறதா இல்லையா? அதில் பிரதானமானது நீங்கள் யாரும் என்னை நீங்கள் தவறாக சொல்வதற்கு ஒரு வீதம் கூட சிந்திக்க மாட்டீர்கள். குரானை நம்மை விட்டு தூரமாக்கியது நமது கைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சாதனங்கள், இந்த போன், இந்த டச், இந்த லேப்டாப், இந்த பேட், ஐபேட் சொல்கிறோம், ஏதோ இந்த MP3 MP4. கண்ணியமானவர்களே, இதை எடுத்து விட்டோ குரானை ஒதுக்கி விட்டோம், குரானை அப்படியே தூசி பிடிக்க வைத்திருக்கிறோம். ஒரு வீட்டில் எத்தனை குரான் இருக்கிறது? ஒருவருக்கு இரண்டு மூன்று குரான் வீதம் இருக்கிறது. தனக்கென்று டூத் பிரஷ் இருக்கிறது, தனக்கென்று எத்தனையோ ஷூ இருக்கிறது, தனக்கென்று வாகனம் இருக்கிறது, தனக்கென்று கை கடிகாரம் இருக்கிறது, எத்தனையோ சொந்த சம்பாதித்த சொந்த பணத்தால் நான் எனக்கென்று ஒரு குரான் வாங்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கொள்ள. குரான் எனக்கு சொந்த குரான் இருக்கிறது, அதியா கிடைத்த குரான் அல்ல, நான் வாங்கிய குரான். அதை இத்தனை தடவை ஓதிவிட்டு இத்தனை குரான்களை பிறட்டி பிறட்டியே கிழித்து விட்டு என்றால் அதிகமாக ஓதி ஓதி எத்தனை பேர் இருக்கு? குரானோடு தொடர்பாகும் எங்க பிறட்டித்தாலும் ஓத முடியுமா? ஆங்கிலம் படித்திருக்கிறோம், பிரெஞ்சும் படித்திருக்கிறோம், ஜப்பான் பாஷையும் படித்திருக்கிறோம் தொழிலுக்காக. ஆங்கிலம் எத்தனையோ வயது போய் முடிப்படுத்து நரைமுடி வந்த பிறகு லண்டனுக்கும் யூகேக்கும் போக வேண்டும் என்பதற்காக அவரை விட வயது குறைந்த ஒரு சேரிடம் போய் ஆங்கிலம் படிக்கிறோம். 50 வயது முடிப்படுத்தவர் 25 வயது சேரிடம் இங்கிலீஷ் படிக்க முடியும் என்றால் ஏன் நமக்கு நமது ஹாஃபில் மாறின குடும்பாக்களிடம் குரான் படிக்க முடியாது? யூகேக்கும் லண்டனுக்கும் பிரசிடன்ட் விசாவிலே போக வேண்டும், இன்டர்வியூலே பாஸ் ஆக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பேர குழந்தையுடைய வயதில் இருப்பவரிடம் இங்கிலீஷ் படிக்க முடியும் என்றால் சுருக்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய குரானை ஏன் படிக்க முடியாது? எத்தனை பேரிடம் குரானை தூக்கி கொண்டு வந்து உட்கார்ந்தோம்? ரமதான் குரானுடைய மாதம், எல்லா இமாம்களும் ஏனைய கிதாபுகளை எல்லாம் மூடி விடுவார்கள்,
சித்தியுடைய இமாம் பிக்கே கிதாபை மூடிவிடுவார், ஹதீஸை மூடிவிடுவார்கள், படித்து கொடுப்பதை. அதனால்தான் மதரசாக்களுக்கு லீவு கொடுக்கப்படுகிறது. பாடம் நடத்துவதற்கு பொருத்தமான காலம், பசியோடு இருந்தால், வயிறு காலியாக இருந்தால் பாடம் சிறப்பாக விளங்கும். ஏன் லீவு கொடுக்கப்படுகிறது? ஊரில் போய் பாலம் செய்யுங்கள், குரான் ஓதி தொழுவியுங்கள், வீட்டிலே குரானை ஓதுங்கள். ஹாஃபிள்மார்களுக்கு பாடம் நடத்த முடியுமான மிகச்சிறந்த காலம், பரக்கத்தான காலம், குரானுக்குரிய காலம். சாபி ராமத்துல்லாஹி கண்ணியமானவர்களே, ரமலானில் மாத்திரம் 60 குரான்களை ஓதி முடிப்பார்கள். நமது இமாம் சாபி ராமத்துல்லாஹி 60 குரான், 60 ஜுசு அல்ல, ஒரு நாளைக்கு 2 குரான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒருவர் சக்கராத்தாளில் இருக்கிற அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. நான் பார்த்த நிகழ்வில் சக்கராத்தாளில் அழுகிறார், பிள்ளைகள் அழுகிறார்கள், குடும்பம் அழுகிறார்கள். கேட்டார், ஏன் அழுகிறீர்கள்? சக்கராத்தாளில் உள்ளவர் கேட்டார், ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கு சக்கரா குடும்பத்தை விட்டு பிரிய போகிறீர்கள், கவலையில் அழுகிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பக்கத்திற்கு இந்த மஸ்ஜிதை காட்டி சொன்னார், இந்த மஸ்ஜிதில் எத்தனை தூண்கள் இருக்கின்றனவோ, மஸ்ஜிதில் எத்தனை தூண்கள் இருக்கின்றனவோ, அத்தனை தூண்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து 10 குரான் நான் முடித்திருக்கிறேன். இந்த மஸ்ஜிதில் எத்தனை தூண் இருக்கிறதோ, அத்தனை தூணுக்கு பக்கத்திலும் 10 முழு குரானை 10 தடவைகள் முடித்திருக்கிறேன். ஆனால் அந்த மஸ்ஜிதில் இருந்ததே 4 தூண்கள், 40 குரான். அந்த ரமலான் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். கண்ணியமானவர்களே, 10 நாளை கழித்திருக்கிறோம், 10 ஜுது ஓதினோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கணிவர். 10 ஜுதுவும் ஓதாதவர்கள் கண்ணியமானவர்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை பாதை செய்யலாம், குரானை ஒதுக்கிவிட்டு பாதை செய்தால் அந்த ஒளிமயம் என்று சொல்லக்கூடிய நூறானியர் உங்களுடைய பாதத்தில் இருக்காது. குரானை ஒதுக்கிவிட்டு நீங்கள் எவ்வளவுதான் என்னை பாதை செய்தாலும், குரானை ஓதுவது தனிச்சிறப்பு. அது எல்லா காலங்களிலும் ரமலானில் விசேஷம். குரானை குரானுடன் தொடர்பாக எல்லா நோய்கள், முசீபத்துகள், பிள்ளை இல்லாத பாக்கிய, பிள்ளை பாக்கியத்துக்கு கூட எத்தனை அனுபவ ரீதியாக சொல்லப்படுகிறது குரான். எத்தனைய நோய்களுக்கு குரான் மருந்து. குரானுடைய அடையாளத்தில் ஒன்று ஷிஃபா. குரானில் 6 இடங்களில் அல்ல, 6 ஆயத்துக்களிலே நோய் நிவாரணத்தை சொல்கிறான் குரானில். அந்த ஆயத்துக்களை நம்பிக்கையோடு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஓதினால் நோய்களுக்கு குணம் கிடைக்கும் என்று இமாம்கள், மேதைகள் அனுபவ ரீதியாக சொல்கிறார்கள். முழு குரானும் ஷிஃபா. ஆரிய முசீபத்தில் இல்லாமல் ஆகும், எமது நோய் எமக்கு தெரியாமல் இல்லாமல் ஆகும். நாம் ஓத வேண்டும். மற்றவர்கள் ஓதி பார்ப்பது என்பது 2 கட்டம். நமது நோய்க்கு நாம் ஓதுவதுதான். நபியவர்கள் தனக்குத்தானே புல் சூதாக்களை ஓதி ஊதிக்கொள்வார்கள், ஆயத்தில் குறிச்சி ஓதி ஊதிக்கொள்வார்கள். கனிமன் ஆமன ரசூல் என்ற மக்களவுடைய கடைசி பாதையை தனக்குத்தானே பாதுகாப்பு ஓதிக்கொள்வார்கள். நபியவர்கள் பலகீனப்பட்டு நோயாளியாகி இறுதி கட்டத்தில் உடம்பை தூக்க முடியாது, கையை உற்சாகமாக தூக்கி விட முடியாது, அவ்வளவு பலகீனமான பின்னர் தான் நான் ஓதி நபியருடைய உடம்பில் ஓதினேன், ஊதினேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அந்த காலம் வரைக்கும் குரானோடு நபியர்கள் தொடர்பாக இருந்தார்கள். எனவே குரானோடு தொடர்பாகவும் குரான் ஒளியாக வரும். குரானும் நோன்பு இணைக்கப்பட்டிருக்கிறது. குரானும் நான் இவரை பசியோடு வைத்தேன், சாகத்தோடு வைத்தேன், ருசியான எத்தனை உணவுகளை கண்டும் அந்த மகரிபுடைய சூரியன் மறையும் வரைக்கும் நான் சாப்பிட விடவில்லை. யாழ்லா சுபோவிலிருந்து மகரிப்பு வரைக்கும் என்று நோன்பு வாதாடும். குரான் சொல்லும், யாழ்லா இரவில் நின்று வணங்க வைத்தேன், இரவில் நின்று வணங்க வைத்தேன், என்னை ஓதி ஓதி இவன் நின்று வணங்கினார், இவனை நான் தூங்க விடவில்லை. தூக்கம் விழித்து இரவு வணக்கங்கள் ஈடுபட்டான். யாரும் சொல்றது, யா அல்லாஹ் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு, இவனுக்கு நீ மன்னிப்பை கொடு என்று வாதாடும். இரண்டும் இணைந்து ஒன்றுக்கொன்று வாதாட்டம் புரிகின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அந்த குரானுடைய அந்த நோம்புடைய வாதாட்டத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்ற கண்ணியமானவர்களை அந்த வாக்குறுதி ஹதீஸில் சொல்லப்பட்டது. அதே போன்று நோன்பு ஒரு கேடயம், நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம், ஆயுதத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் உங்களிடம் இருப்பது போன்று நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் நோன்பு என்று சொன்னார்கள். அதே ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, நோன்பு கேடயம் தான், ஆனால் நோன்பை நோன்பாக பக்குவமாக கழிப்பவர்களுக்கு தான் அந்த நோன்பு பயனளிக்கும் என்பதையும் நபி அவர்கள் சொல்ல மறக்கவில்லை. அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் கவனம் செலுத்திய ஒரு விடயம் தான் இந்த ரமலானிலே தான தர்மங்கள். தான தர்மங்கள் நபியுடைய அகலா தயாளத்தன்மை, நபியவர்கள் எப்பொழுதுமே கொடையாளிதான், நபியவர்கள் பற்றி எப்பொழுதும் கொடையாளிதான், யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ரமதான் வந்தால் எதிர்பார்க்கின்ற மாதம் அல்ல, கண்ணியமானவர்களே, செலவழிக்கின்ற மாதம். இல்லாதவர் கூட செலவழித்தார்கள் முன்னோர்கள். நபி அவர்கள், நபியுடைய குடும்பம் இல்லாத பொழுது பட்டினி நோன்பு பிடித்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பம் பட்டினி நோன்போடு தண்ணியோடு சஹரை செய்து நோன்பு பிடித்திருக்கிறார்கள். இஃப்தாருக்கு கடன் வாங்கி அலையிலானவர்கள் இஃப்தாருக்கு ரொட்டி சொட்டு தயாராகின்ற பொழுது வருகிறார் ஒரு மிஸ்கீன், ஒரு அநாதை, ஒரு சிறை கைதி, கேட்கிறார் பட்டினி நோம்பு, நாங்களே பட்டினி நோம்பு, எங்களிடமா வந்து கேட்கிறாய் என்று கேட்காமல் கொடுத்து விட்டு இஃப்தாரையும் பட்டினியாக செய்தார்கள் தண்ணீரோடு. இப்படி கொடுத்தார்கள் என்றால் நாம் என்ன கொடுத்தோம் கண்ணியமானவர்களே? மக்களுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடை செய்வது, இஃப்தாருடைய ஏற்பாடு யார் செய்வாரோ அவருக்கு அந்த நோன்பாளியுடைய சம நன்மை கிடைக்கும், நோன்பாளிக்கும் எந்த குறைவும் ஏற்படாது. இன்னும் அதிகம் இருக்கிறது கண்ணியமானவர்களே, இஃப்தார் ஏற்பாடு நோன்பாளி இல்லாதவருக்கு யார் இஃப்தார் கொடுப்பாரோ என்னுடைய ஹவுதுல் கௌசரில் இருந்து அல்லாஹ் நீரை கொடுப்பார். இஃப்தாருடைய ஏற்பாடு செய்பவர் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்துவதற்கு தகுதி உள்ளவராக மாறுகிறார். சஹாபாக கேட்டார், என்னோட வசதி இல்லையா சொல்லலாம், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, வசதி இல்லையே, நீங்கள் கொஞ்சம் தண்ணீரை கொடுப்பதும் இஃப்தார் தான், கொஞ்சம் பாலை கொடுப்பதும் இஃப்தார் தான், சில ஈட்டம் பழங்களை கொடுப்பதும் இஃப்தார், உங்களுக்கு முடியுமானதை நீங்கள் கொடுப்பது இந்த இஃப்தாருடைய சிறப்பை உங்களுக்கு பெற்று தரும் என்று அங்கு நண்பாராயன் சொன்னார்கள். எனவே செலவழிக்கின்ற மாதம் கனிமன செலவழிப்பதிலே கடமையான செலவு இருக்கிறது, சுண்ணத்தான செலவு இருக்கிறது. கடமையான செலவு தான் கட்டாயம் கொடுக்க வேண்டியதுதான் ஜகாத். நோன்பில் கொடுக்கின்றவர்கள் நோன்பில் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது, நோன்பில் கொடுக்கத்தான் வேண்டும். நோன்பில் கடமையாக ஜகாத் கொடுப்பவர்கள் கனிமன ஜக்காத் பொருளில் விளையாட வேண்டாம். ஜக்காத் இருக்கிறது, அது நம்மை விட்டும் கழிய வேண்டிய கழிவு, அழுக்கு பணம். அதை நாம் அனுபவித்தால் அது நோயாக வெடிக்கும், அது பாரிய ஆபத்தாக வெடிக்கும், அது விபத்தாக வெடிக்கும், அது நமது சொத்துக்கள் லொஸ்ஸாக வெடிக்கும். ஜக்காத் நம்மோடு சேர்ந்திருந்தால் எப்படியோ ஒரு நாள் அது இல்லாமல் ஆகும் என்ற எச்சரிக்கை வந்திருக்கிறது. சேமித்து சேமித்து ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது கண்ணியமானவர்களே, அந்த பொருட்கள் தங்கம் வெள்ளியா தங்கத்தை அப்படியே நெருப்பாக மாற்றி அவருக்கு சூடு போடப்படும், அதப்படியே பாம்பாக மாற்றி அவருடைய அவருடைய கபிலே காட்டப்படும். ஒரு கொத்து கொத்தினால் 70 முழம் கீழே போய் வருவார். அந்த பாம்பு சொல்லும், நான் தான் நீ அந்த வங்கியில் சேர்த்த இந்த பேங்க் பேலன்ஸ், இந்த வங்கியில் சேர்த்த பேங்க் பேலன்ஸ், சேர்த்து எல்லா வங்கியுடைய பேங்க் பேலன்ஸும் எனக்கு பவராக கிடைத்திருக்கிறது, உன்னை கொத்துகிறேன் என்று சொல்லும். இந்த வார்த்தை அறிவித்து இருக்கிறதா என்று குறுக்கு கேள்வி கேட்க வர வேண்டாம். தங்கம் வெள்ளிதான் பணத்துடைய பேசு. நாம் இங்கு பணம் புழங்குகிறோம், சென்ட்ரல் பேங்கிலே அதற்குரிய தங்கமாக இருக்கலாம், பணமாக வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, பணம் தான் தானாக புழங்குகிறோம், தங்கம் தான் பெரும்பாலும் உலக மட்டத்திலே தானாக புழங்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நோட்டுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலும் தங்கம் இருக்கிறது. எனவே பேங்க் பணத்தை பார்த்து பார்த்து பெருமிதம் அடையாமல் பிரசாத்தை நிறைவேற்றுவோம், நரக நெருப்பை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அதிலும் சிறந்த முறைதான் கூட்டு ஜகாத். நடத்தில் நாம் ஒன்றை வலியுறுத்த வேண்டும், இந்த சபையிலே நீங்கள் பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். நான் நிறைய கட்டத்தை அடைந்துவிட்டேன். பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள், கொழும்பிலே கடை வைத்திருக்கிறீர்கள், கொழும்பிலே வருமானம் பெற்றுகிறீர்கள், கொழும்பிலே உங்களுடைய சம்பாத்தியத்திலே 90% சிலருடைய 100% வருமானம் கொழும்பு. நீங்கள் ஜகாத் கொடுக்க போகிறீர்கள், எங்கு கொடுப்பது? கனிமன் எங்கு கொடுப்பது? மார்க்க சக்கர சம்பந்தப்பட்டதை தரும் ஒரு நம் படிப்பினை மார்க்க சட்டம் விரிவாக பேசுவேன். உளமாக்களோடு தனியே உட்கார்ந்து நான் உன்னை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். கருத்து வேறுபாடு, சில இமாம்களுடைய கருத்து, ஒரு செல்வந்தருடைய பொருளாதாரம் வருமானம் எங்கு நடைபெறுகிறதோ அந்த ஊரில் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆய்வு செய்து குடும்பத்தை கவனிக்க சொல்லியிருக்கிறார்கள், உறவினர்களை சேர்ந்தவர்களை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நெருங்கிய பந்தங்களை, சொந்த பந்தங்களை சேர வேண்டுமே, அந்த அக்கையும் பேண வேண்டுமே என்பதற்கு சிலை மாங்கள் ஆய்வு செய்து முடிவு சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்கலாம், உறவினர்களுக்கும் கொடுக்கலாம், அவர்கள் அவருடைய ஊரில் இருக்கலாம், வேறு ஊர்களில் இருக்கலாம். ஆனால் பலதுல் மால், எந்த ஊரில் அவருடைய பொருளாதாரம், கடை, தொழிற்சாலை, ஃபேக்டரி, எந்த ஊரில் அவர்களுக்கு சாமான் வாங்கக்கூடிய மக்கள், எந்த ஊரில் அவர் சம்பாதித்தாரோ அங்கு கொஞ்சமும் கொடுக்காமல் அவர் வேறு ஊர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தால் அவருடைய ஜகாத் கேள்விக்குறி. இதை மனதில் பதிய வையுங்கள். உங்களுடைய கடையிலே உங்களுடைய தொழிற்சாலை உங்களுடைய சாமான வாங்கக்கூடியவர்கள் இந்த கொழும்பு மக்கள். கொழும்பு என்றால் கோடீஸ்வரர்கள் அல்ல, மன்னிக்க வேண்டும், நான் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கு. வருமான ரீதியிலே பார்த்தால் சில கிராமப்புறங்களிலே இருக்கின்ற நபர் ஒரு நாளில் சம்பாதிப்பதை கொழும்பில் இருக்கின்ற எத்தனையோ வீதமான மக்கள் ஒரு மாதத்தில் தான் சம்பாதிக்கிறாங்க. கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒருவர் ஒரு நாளில் சம்பாதிப்பதை கொழும்பில் இருக்கின்ற கீழே என்ன பொருளாதார விடயத்திலே மிகவும் பின்தங்கியான இருக்கின்ற நடுத்தரமான இருக்கின்ற ஏழை மக்கள் ஒரு மாதம் சம்பாதிப்பதை கிராமப்புறத்தில் ஒரு நாளில் சம்பாதிக்கிறீர்கள். எனவே கொழும்பார்கள் கொழும்பு தலைநகரம் என்பதால் தங்கமலை பெய்யவில்லை, இங்கு மேலைகள் இருக்கிறார்கள். நான் உரிமையோடு பேசுகிறேன், இங்குள்ள மக்களை ஒதுக்கி உங்களுடைய தக்காத் போகும் என்றிருந்தால், கடல் கடக்கும் என்றிருந்தால், ஆறு கடக்கும் என்றிருந்தால், இந்த கிரணை பாலத்தை தாண்டும் என்றிருந்தால், கொழும்பை தாண்டுவதற்கு கனிமனவிலே முழுக்க முழுக்க உங்களுடைய தக்காத்தை இங்கு கொடுக்காமல் கொண்டு போய் அங்கே கொட்டுவீர்கள் என்றால் உங்களுடைய தக்காத் கேள்விக்குறி. நீங்க வேண்டிய உடம்பாக தனி உட்கார்ந்து பேசுங்கள். இந்த விடயத்தை சம்பாதிக்கின்ற இடத்தில் ஒரு சதமும் கொடுக்காமல் கொடுத்தாருடைய ஜகாத் கூடுமா என்றால் அந்த உலமாக்கள் கொஞ்சம் உங்களுக்கு சார்பாக பேச மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய உறுதியான ஒரு எண்ணம். எனவே ஜகாத்தில் கூட்டு ஜகாத் முறையை கொண்டு வாருங்கள். உங்களுடைய ஜகாத்திலே நீ 10 லட்சம் கொடுக்க போகிறீர்களா, அதில் 5 லட்சத்தை நீங்கள் உங்களுடைய ஊரில் இனபந்து கணிக்க கொடுங்கள், 5 லட்சத்தை இங்கு கொடுங்கள். மூன்றாக பிரித்தோம், 3 லட்சத்தையாவது இங்கே சம்பாதித்த இந்த கொழும்பு மாநகரத்திலே கொடுங்கள். கண்ணியமானவர்களே, கொழும்பில் எத்தனை வீடுகளை நாம் பார்க்கிறோம், உங்களுடைய அறையுடைய அளவுதான் இங்கு வீட்டுடைய அளவு. நான் எதார்த்தத்தை சொல்கிறேன், யாரும் கோரிக்க வேண்டாம். கொழும்பிலே 3 குடும்பம் வாழ்கின்ற வீடு கிராமப்புறத்திலே உங்களுடைய 1 குடும்பம் வாழும் வீட்டின் ஓர் அறை. மன்னிக்க வேண்டும், நான் இந்த ஏழை மக்களுடைய கஷ்டத்தை, இந்த வெள்ளம் வந்தது எல்லோருமே நிதர்சனமாக கண்டோம். கண்ணியமானவர்களே, வெள்ளம் வந்து அப்படியே எழும்பினார்கள், இன்னும் அந்த ஈரம் காயவில்லை. எத்தனையோ வீட்டில் அந்த அடையாளம் இருக்கிறது, பெயிண்ட் அடிக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் வீட்டில் 5 பேரா, 2 பேருக்குத்தான் தலையணை இருக்கிறது, தலைவாணி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக்குவதற்கு அடுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், ஆக்குவதற்கு அடுப்பு இல்லாமல். புட்டு சுட்டு விற்றவர்களுடைய புட்டு தளபாடங்கள் இல்லை, இடியப்பம் சுட்டு விற்றவர்களுடைய இடியப்ப தளபாடம் இல்லை. சிறீவில் தான் அவர்களுடைய வருமானம், சிறீவில் கிடையில்லை, செய்வதற்கு பணம் இல்லை. கனிமன தொழிலை இழந்திருக்கிறார்கள், அவருடைய வீட்டை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்னும் குடியேறவில்லை, ஏன் தெரியுமா? குடியேறுகின்ற நிலைமையில் வீடு இல்லை. ஏன்? கஷ்டப்பட்டிருக்க அந்த வீடு அமைக்கப்பட்டிருப்பது ஒரு காணக்கு பக்கத்தில், ஒரு ஆற்றுக்கு வளர்க்க ஆற்றுக்கு பக்கத்தில். இன்னும் ஒரு மணி நேரம் அது மழை பெய்தால் வீட்டுக்குள் தண்ணீர் வருகின்றெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நமது கடமை என்ன? கைதியாக நான் ஒரு சில நிமிடங்கள் பிடிக்க போகிறேன். கண்ணியமானவர்களே, அகலா தான தர்மம் தயாரத்தன்மை இல்லாத ரமதான் ரமதானே இல்லை. மற்றவர்களிடம் எதிர்பார்த்து நிற்கின்ற ரமதான் ரமதான் அல்ல, கொடுக்கின்ற ரமதான் தான் ரமதான். சொல்லி பிடிக்கிறேன், நான் சொல்லி காட்டுவதற்கு அல்ல, ஆனால் நபியவர்கள் உற்சாகமூட்டுவதற்கு இப்படி சில பொதுவான அமைப்பில் சொல்லி காட்டுவார்கள். நாட்டில் எந்த மூலையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், சுனாமியாக இருக்கலாம், அது வெள்ளமாக இருக்கலாம், அது அனர்த்தமாக இருக்கலாம், முதலாவது கண்ணியமானவர்களே நிற்பது நிறுவன ரீதியாக, மத்திய ரீதியாக ஜமியத்துலமாவுடைய வழிகாட்டலிலே முதலாவது அந்த அந்த ஊரில் நிற்பவர். நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் யாரும் கோபிக்க மாட்டீர்கள், நான் சொல்வதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். கண்ணியமானவர்களே, சில ஊர்களிலே பிரச்சனை அனர்த்தம் நடக்கும், அந்த ஊர்க்காரர் கொழும்பில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார், அவர் தன்னுடைய ஊருக்கு போக முன்னால் கொழும்பான் போயிருப்பார், உண்மையில்தான். எனவே கொழும்புக்கு என்ன செய்தோம்? இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்? அந்த ஜகாத்தோடு சதக்காவோடு தியான தர்மம், ஜகாத் கடமையானவர்கள் மாத்திரமல்ல சதக்காவிலும் சேர்ப்போம். நிறுவன ரீதியாக யாருக்கும் என்ன தேவை இருக்கும் என்று விளங்கி கொடுப்போம். நமக்கு இப்படி ஆபத்து வரவழ பாதுகாப்பான். சதக்காவுடைய சிறப்பில் ஒன்றுதான், கபருடைய உஷ்ணத்தை விட்டு வல்ல பாதுகாப்பான். கபரிலுடைய உஷ்ணம் பயங்கரமானது, அதை விட்டும் அல்லா சதக்காவினால் பாதுகாப்பான். அல்லாவுடைய கோபத்தை தணிக்கும், நல்ல மௌத்தை தரும், கெட்ட மௌத்து கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த மக்களுடைய விடயத்தில் மக்களை செலுத்துங்கள். கண்ணியமானவர்களே, அது எந்த அமைப்பில் நீங்கள் உங்களால் முடியும், ஒரு 10 பேரை இணைத்துக் கொள்ளுங்கள், இந்த பொருளை கொடுப்போம், பாடசாலை தளபாடங்களை இப்ப மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். நோயாளிகள் எத்தனையோ அவருடைய மருந்துகள் மருந்து துண்டுகளை கூட இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நோய்க்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். கண்ணியமானவர்களே, கண்ணியமான இந்த ரமதானை இபாதத்திலும் குரானிலும் தான தர்மங்களை சிறந்த ரமதானாக கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கு தோல்வி செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமியங்கள் அண்ணனுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யார உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக. யார இந்த ரமதானை புனிதமாக கழிக்க திருப்ப செய்வாயாக, இந்த ரமதானை எங்களை புனிதப்படுத்துவாயாக. ஈமான் இபாதத்திலும் குரானுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தருவாயாக. தான தர்மங்கள் செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. தாராள மனசை தருவாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யார எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எங்களுடைய நோய் நம்பனங்களை குணப்படுத்துவாயாக. எங்களுடைய சிரமங்களை அகற்றி வைப்பாயாக. யால எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக. யால யார் யார் எந்தெந்த ரீதியை பாதிக்கப்பட்டிருக்கிறோம் யாழ் அதை சீராக்கி வைப்பாயாக. அதை நமக்கு இளங்கலை பன்மடங்கு பெருக்கி தருவாயாக. இப்படியான சோதனைகள் வராமல் எங்களை பாதுகாப்பாயாக. பலகீனமானவர்கள் யாழ் சாவிகள் தான் யாழ் ஆனால் எங்களை சோதித்து விடாதே யாழ் தாங்க முடியாத சோதனைகளை தந்து விடாதே யாழ் எங்களை சகிக்க முடியாத தண்டனைகளை இறக்கி விடாதே யாழ் உடைய ரஹ்மத்தை கொண்டு பாரியாள் உடைய மகபரத்தை எங்கள் மீது சொல்லியாள் கரக விடுதலையை தாயாள் ஈமானன் வாழ்ந்து கல்மாடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்வாயாக.